நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது SBS வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ளதால் விரைவில் அங்கு பாஜகவை சேர்ந்த ஒருவர் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த 2025 நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. மொத்தம் உள்ள 243 சட்டசபை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றியது. இதில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக 89 இடங்களிலும் ஐக்கிய ஜனதாதளம் 85 இடங்களையும் கைப்பற்றின. ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவரான நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். பீகார் அரசியலில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலிலும் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுவர் நிதிஷ்குமார். 75 வயதான நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவராகவும் உள்ளார். மேலும் பீகார் மாநிலத்தின் நீண்ட காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்பதும் நோக்கத்தக்கது. 2005 இவர் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக உள்ளார். குறிப்பிட்ட சில அரசியல் காரணங்களுக்காக 2014-15 காலகட்டத்தில் சுமார் 9 மட்டும் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த வாரம் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். நாடாளுமன்ற மேலவைத் தலைவரும் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் நிதிஷ்குமாருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 10 பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருப்பது இந்திய அரசியலில் பேசும் பொருளாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து விரைவில் நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் சட்டசபை, மேலவை, இந்திய நாடாளுமன்றத்தில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா என 4 உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதே எனது ஆசை என்று நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மற்ற 3 அவைகளிலும் உறுப்பினராக இருந்துவிட்டதால் தற்போது ராஜ்யசபாவுக்கு செல்வதாக தெரிவித்துள்ளார் நிதிஷ்குமார். இதனால் இன்னும் 1 நாட்களில் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று கணிக்கப்படுகிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா செய்தால் பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அங்கு பாஜகவிற்கு 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். எனவே இந்த முறை பாஜகவை சேர்ந்த ஒருவர் அங்கு முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. பீகார் மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த சம்ராட் சௌத்ரி தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பதவி வகித்து வரும் சம்ராட் சௌத்ரி பீகார் மாநிலத்தின் பாஜகவின் முகமாக பார்க்கப்படுபவர். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவர் நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சம்ராட் சௌத்ரி பீகார் மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. பீகார் அரசியல் வரலாற்றில் இதுவரை பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக தற்போது வரை பதவி வகிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்துள்ளது. தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரைத்துறையிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்துள்ளது தமிழக அரசியலிலும் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் வெளியீட்டாக கடந்த ஜனவரி 9 திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டிருந்தது. ஆனால் திரைப்பட தணிக்கை மற்றும் பல்வேறு காரணங்களால் இந்த படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த படம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் தொடரப்பட்டன. இதுபோன்ற சூழ்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் கடந்த வாரம் திடீரென்று இணையதளத்தில் கசிந்தது. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்த சில மணி நேரத்தில் அது தமிழகம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது. இது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த காட்சிகளை சேமித்தாலோ அல்லது பகிர்ந்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம் வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் விடுத்து எச்சரிக்கை விடுத்தது. ஆனாலும் இணையதளத்தில் கசிந்ததால் இந்த திரைப்படம் பல லட்சக்கணக்கான கைபேசிகள் மற்றும் கணினிகளில் பதிவிறக்கம் செய்யப்பட்டது. திரைப்படம் இணையதளத்தில் வெளியானது குறித்து பல்வேறு தரப்பினர் தங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கவே திரைப்படம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டதாக தாவேக்காவின் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டை திமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் மறுத்துள்ளன. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை,
ஆனா அது ரொம்ப தப்புங்கண்ணே, அது யாரு போட்டாங்களோ ரொம்ப தப்பு, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அவங்க எல்லாம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். காரணம் வந்திருக்கக்கூடிய அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் சில இடத்துல முழு படங்கிறாங்க. நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகன் படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்றேன், ஏன்னா ஆதவ் அர்ஜுன் தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் முருகன் பேரெல்லாம் தேவையில்லாம அவர் இழுக்கிறார். நான் விஜய் அவர்களுடைய படத்தை ஜனநாயகத்தை எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ நான் தியேட்டர்ல போய் ஒரு ரசிகனாக நான் பார்ப்பேன், அது வேற.
இதே நேரம் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்துள்ளது குறித்து பல்வேறு தரப்பினர் தங்கள் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர். தற்போது தமிழக அரசியலில் தீவிர கவனம் செலுத்தி வரும் விஜய் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்திருந்தார். இந்த படம்தான் தனது கடைசி படம் என்று விஜய் அறிவித்திருந்ததால் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த படம் இணையதளத்தில் கசிந்துள்ளது அவரின் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதே நேரம் இந்த பட விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய் இதுவரை எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பதும் நோக்கத்தக்கது. தமிழகம் தொடர்பான மற்றொரு செய்தி, ஈரானில் நடைபெற்று வரும் போர் காரணமாக அங்கு சிக்கி தவித்து வந்த தமிழக மீனவர்கள் 312 பேர் அர்மீனியா வழியாக சென்னை கொண்டு வரப்பட்டனர். இது மீனவர்களின் குடும்பத்தினருக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ஈரான் நாட்டில் போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரின் காரணமாக லட்சக்கணக்கான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்களை இந்தியா கொண்டுவர இந்திய அரசும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதேபோல் வளைகுடா நாடுகளில் ஏராளமான இந்திய மீனவர்களும் வேலை செய்து வருகின்றனர். அதேபோல் ஈரான் நாட்டிலும் ஏராளமான இந்திய மீனவர்கள் வேலை பார்த்து வந்தனர். ஈரான் போர் காரணமாக அங்கு மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சிக்கி தவித்து வந்தனர். இந்திய அரசின் முயற்சியின் காரணமாக கடந்த வாரம் 312 தமிழக மீனவர்கள் அர்மீனியா வழியாக சிறப்பு விமானத்தில் சென்னை கொண்டு வரப்பட்டனர். கடந்த வாரம் 345 தமிழக மீனவர்கள் சென்னை வந்ததும் நோக்கத்தக்கது. ஈரானிலிருந்து சென்னை வந்த தமிழக மீனவர்களை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் வரவேற்றனர். இந்திய மீனவர்களை மீட்க பெரும் முயற்சி எடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக பாஜகவின் அயலக தமிழக பிரிவு சார்பில் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.